الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون وقال الله سبحانه وتعالى أيضا ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வதஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆண் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபூ தாபிஈங்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடக்குமாறும் அவருடைய தேவன்களை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் அவன் விளக்கியவைகளில் இருந்து விலகி நடப்பதிலே தவிர்ந்து கொள்வதிலே எப்படியெல்லாம் முடியுமோ அந்த முழு முயற்சியையும் கையாண்டு தவிர்ந்து நடக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் வசிய செய்தவனாக இந்த குதுபாவை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எல்லோருமே ஒரு கண்ணோட்டத்தில் யோசிக்கும் பொழுது பிரயாணிகளாகவே இருக்கும். ஒரு நீண்ட ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். எல்லோரும் அடைய வேண்டிய இடம் ஒரே இடம். அந்த அடுத்த இடத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுக்குரிய இடம் இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பது எங்களில் யாருக்கும் தெரியாது. ஆனால் பிரயாணம் இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரயாணத்தை நிரந்தர பிரயாணத்தை எங்களுக்கு தற்காலிகமான பிரயாணத்திலும் ஞாபகம் வருவதற்கு தான் வாகனத்தில் ஏறிய உடனே ஒரு துவாவை கற்றுத்தந்தார். வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் நாம் ஓதக்கூடிய துவா என்ன? சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன்.
சிலர் அவர்களே ஓதுகிறார்கள். சிலருடைய வாகனத்தின் கதவை திறந்தவுடன் வாகனம் ஓதுகிறது. ஆனால் அவரவர்கள் ஓதினால்தான் அவரவர்களுக்கு பாதுகாப்பு. வாகனம் ஓதுவதன் மூலம் இவருக்கு அவனுடைய லாபத்தை அடைய முடியாது. எப்படியோ வாகனத்தில் அமர்ந்தவுடன் அந்த துராவை நாம் ஓதுகிறோம். சிறிய பிரயாணமோ பெரிய பிரயாணமோ அந்த தற்காலிக பிரயாணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். பிரயாணம் செய்வதற்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்த அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்லிவிட்டு அந்த துஆவை எப்படி முடிக்கிறோம்? வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நாம் ஏறி பிரயாணம் செய்ய போகின்ற இந்த வாகனம் அது கண்டியை நோக்கியோ குருநாதலையை நோக்கியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டை நோக்கியே செல்லக்கூடிய பிரயாணம் அது தற்காலிகமானது. ஆனால் நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், ரப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். துஆ அப்படித்தான் முடிவு. எல்லோரும் பிரயாணத்தில் இருக்கிறோம் அந்த ரப்பை நோக்கி. மையவாடிக்குள் நுழைந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், குந்து நஹைதுக்கும் மன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூரூஹா ஃபஇன்னஹா துஸக்கிருக்கும் அல் ஆகிரா. கபூர்களை போய் சந்திப்பதை நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது அனுமதி வழங்குகிறேன். அடிக்கடி மையவாதியை நோக்கி செல்லுங்கள். எதற்கு? உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனையை உண்டாக்கிக் கொள்வது. மையவாடிக்குள் நுழைந்ததன் பின்னால் அந்த கபூரிலே உள்ளவர்களை பார்த்து ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். அது என்ன துஆ? அவனுடைய அர்த்தம் என்ன? மையவாடிக்குள் நுழைந்ததன் பின்னால் சில மையவாடிகள் அந்த துஆவை எழுதியொட்டி இருப்பார்கள் கருத்துடன். அபூரிலே உள்ளவர்களை பார்த்து நாம் சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் லாஹிகூன் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸல். அபூரிலே உள்ளவர்களை பார்த்து நாம் சொல்லுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுங்கள் என்றார்கள். இந்த மையவாடியிலே கபூர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமின் கூட்டத்தினரே, உங்கள் எல்லோருக்கும் சாந்தி உண்டாகட்டும். இரண்டாவதாக, வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் லாஹிகூன், நாமும் இங்கு நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல, நாமும் உங்களுடன் நீங்கள் இருப்பதை போன்ற இந்த இடத்தில் உங்களுடன் வந்து வெகு விரைவில் சேர்ந்து கொள்வோம். சிறியவரும் இதைத்தான் சொல்ல வேண்டும், பெரியவரும் இதைத்தான் சொல்ல வேண்டும், வெகு விரைவில் உங்களுடன் சேர்ந்து கொள்வோம். ஆனால் அன்தும் சலபுனா, நீங்கள் முந்திவிட்டீர்கள், வனஹ்னுவில் அசர், நாம் நீங்கள் வந்த அதே பாதையில் வந்து கொண்டிருக்கிறோம். மரண அறிவித்தல் என்ற செய்தி காதில் விழும் பொழுது எல்லோருடைய வாயிலும் அறியாமலே வந்துவிடுகிறது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சிலர் நினைக்கிறார்கள் மையத்துக்கு துஆ. மரண அறிவித்தல் என்ற செய்தி காதில் விழும் பொழுது அல்லது அறிவிக்கக்கூடியவரும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றுதான் ஆரம்பிக்கிறார். கேட்கக்கூடியவரும் கேட்டவுடன் முதலாவது அவரை அறியாமல், அது யாரோ எவரோ சொந்தமோ பந்தமோ தெரியாதவரோ, இந்த வார்த்தை தான் வாயில் வருகிறது. சிலர் நினைக்கிறார்கள் மையத்துக்கு துஆ என்று. மையத்துக்கு துஆ அல்ல, செய்தியை கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு நாங்களே ஒரு உபதேசம் செய்கிறோம். நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவனை நோக்கி நாம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம். இதைத்தான் சொல்லு. நீண்ட ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், பிரயாணம் செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறேன். உதாரணத்திற்கு வாகனத்தில் ஏறுவதற்கு முன்னால் முதலாவது நாம் எல்லோரும் யோசிக்கிறோம், பிரயாணத்துக்குரிய ஏற்பாடுகள் பூர்த்தியாகிவிட்டதா? எத்தனை நாளுடைய பிரயாணம், எவ்வளவு தூரத்துடைய பிரயாணம், வாகனத்தில் ஏறுவதற்கு முன்னால் லைசன்ஸ் தேவை, இன்சூரன்ஸ் தேவை, இன்னும் தேவையான டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்துக்கொள்கிறோம். ஏன் இடையில் திடீரென்று விசில் அடித்து விட்டால் நிறுத்த வேண்டி வரும். தயார் நிலையில் இருந்தால் தைரியமாக போகலாம், இல்லாவிட்டால் சிறிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்ற பயம் இருப்பதனால் முழு தயாரிப்புகளையும் செய்து கொள்கிறார். உலகத்திலே உள்ள ஒரு சாதாரண விசிலுக்கு பயம், சாதாரண ஒரு நிறத்திலே அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை உடையவனுக்கு பயம். அவன் கையை நீட்டி விட்டால் என்னவாகும்? தயார் செய்து கொள்கிறான். இடையில் போகும் பொழுதுதான் லைசனை பார்க்கிறார், ஒரு மாதத்துக்கு முன்னாலே முடிந்துவிட்டது, பிரயாணம் இன்னும் பல மணி நேரங்கள் செய்ய வேண்டியிருக்கு. சில பேரை பிரயாணத்தை திருப்பிக் கொண்டு வருவார். நிம்மதி இல்லாமல் பிரயாணம் செய்வதை விட வீட்டிலே போய் ஓய்வெடுப்பது சிறந்தது என்று முடிவெடுப்பார். ஏன்? ஏற்பாடு இல்லாத வாகனத்தில் ஏறுவதற்கு முன்னால் இவைகள் தேவை, இல்லாவிட்டால் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்ற சிந்தனை உள்ளத்தில் இருப்பதனால் தயார் செய்து கொள்கிறான் மனிதன். ஆனால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு முறையிலே சமாளித்துக் கொள்ளலாம். ஒரு இன்டர்வியூக்கு செல்ல வேண்டும், ஜோக் எடுப்பதற்கு செல்லுகிறார், அல்லது வெளிநாட்டுக்கு செல்லுகிறார், ஏர்போர்ட்டை நோக்கி செல்லுகிறார். நுழைவதற்கு முன்னால் எத்தனையோ தடவை டாக்குமெண்ட்ஸ்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக இருக்கிறதா, அங்கே கேட்கப்படக்கூடிய முழு தாள்களும் பயில்களும் சரியாக இருக்கிறதா என்பதை வாகனத்தில் ஏறுவதற்கு முன்னாலும் பார்த்துக் கொள்ளுகிறார், இடையிலும் பார்த்துக் கொள்ளுகிறார், வீட்டிலே உள்ளவர்களும் கோல் பண்ணி அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், ஆபீஸுக்குள் நுழைவதற்கு முன்னாலும் ஒருமுறை பார்த்துக் கொள்ளுகிறார். ஏதாவது ஒரு விடயம் முன்பின்னாகி என்னுடைய முழு நேரமும் வீணாகிவிடக்கூடாது, என்னுடைய ஜோப் தவறிவிடக்கூடாது, முன்பால் முன்பின்னாகிவிடக்கூடாது. பெரியவர்களே, சகோதரர்களே, நீண்ட பிரயாணத்தில் இருக்கிறோம். திடீரென்று மறக்கோமோ கை காட்டலாம், யாருக்கு எப்பொழுது காட்டப் போகிறார் தெரியா. அந்த பிரயாணம் முடிவடைவதோடு எங்களிடம் சில விசாரணைகள் இருக்கிறது. எங்களுக்காக வேண்டி ஃபைல் போடப்பட்டு எங்களுடைய முழு வாழ்க்கையும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி மனிதன் யோசனை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். மடக்குழமோ திடீரென்று நிறுத்திவிட்டால் அடியாலே, மனிதனே உன்னுடைய பிரயாணம் முடிந்துவிட்டது, இப்பொழுது நீ வரலாம் கபரை நோக்கி என்று நிறுத்திவிட்டால் அதற்கு பின்னால் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த லஞ்சம் கொடுத்து சமாளிக்க முடியாது. தயாரிப்பு இருக்கிறதா என்பதுதான் நாம் எல்லோரும் எங்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி. இரண்டு ஃபைல் எல்லோருக்கும் போடப்பட்டிருக்கும். பிறக்கும் பொழுதே ரஹீம் அதீத் என்ற இரண்டு மலாய்க்காமார்கள் முடிவு செய்யப்பட்டுவிட்டார். இந்த மனிதன் சிசிடி கேமராவை பார்த்து பயப்படுகிறான், ஆனால் இரண்டு பக்கத்திலும் பிறக்கும் பொழுதே பொருத்தப்பட்டுவிட்டது. நீங்கள் எவைகளை எல்லாம் செய்கிறீர்களோ அந்த அனைத்தையும் அப்படியே நாம் பதிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் கூறுகிறது, செயல்களை அப்படியே பதிவெடுக்கிறோம். நீங்கள் மொழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படி அப்படியே எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான எழுத்தாளர்கள், அவர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள், அவர்கள் லஞ்சம் எடுக்க மாட்டார்கள், அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். ஏன்? கண்ணியவான், கண்ணியவான்கள் இந்த வேலையை செய்ய மாட்டார்கள். இரண்டாவது வேலையை செய்யக்கூடியவன் கேவலமானவனாகத்தான் இருப்பான். யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆதிகாராக இருந்தாலும் லஞ்சம் எடுக்கிறானா, இரண்டாவது வேலையில் ஈடுபடுகிறானா, அவர்கள் கேவலமானவர்கள், கண்ணியமானவர்கள் அந்த வேலை செய்ய மாட்டார். கிராமன் காத்திவி நீங்கள் செய்யக்கூடிய சகலரையும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அப்படியே பதிவாகி கொண்டிருக்கிறது. இரண்டு பயன்கள் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹுகூகுல் இபாத், இரண்டாவது ஹுகூகுல்லாஹ். விளையாட்டல் பருவ வயதை அடைந்த நாளில் இருந்துதான் பதிவு ஆரம்பமாகிறது. அதற்கு முன்னால் அப்படியே விடப்படும். நன்மைகள் செய்தால் அது பெற்றோர்களுடைய பதிவில் எழுதப்படும் பருவ வயதுக்கு முன்னால். பருவ வயதை அடைவதற்கு முன்னால் ஒரு குழந்தை ஹஜ்ஜு செய்திருக்கிறது என்றால் அந்த ஹஜ்ஜுடைய நன்மை பெற்றோர்களுடைய பதிவிலே பதிவு செய்யும். அது அல்லாஹ்வுடைய இரக்கம். ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தையை எடுத்து ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், அல் இனாதா ஹஜ்ஜுன், இந்த சிறு குழந்தைக்கும் ஹஜ்ஜ் செய்யலாமா? சொன்னார்கள், ஆம், உனக்கு அவனுடைய கூலி கிடைக்கும். பருவ வயதை அடைந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வினாடியும் செக்கலும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் கவனிக்கப்பட்டு முழு வாழ்க்கையும் ஒவ்வொன்றாக பதிவு செய்யப்படுகிறது. எப்படி ஹுகூகுல்லா என்ற அந்த ஃபைலிலே எப்படி பதிவு செய்யப்படும்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கட்டாயமான கடமைகள். நான் 15 வயதிலே பருவ வயதை அடைந்திருந்தால் அன்றைய நாளுடைய உதாரணத்திற்கு இவர் 10 மணிக்கு காலையிலே பருவ வயதை அடைந்திருந்தால் அன்றைய நாளுடைய துஹர் தொழுகையிலிருந்து இவருக்கு எழுதப்படும். தொழுதிருந்தால் தொழுதார் என்பது மாஃப் பண்ணப்படும். தொழவில்லை என்றால் இந்த நாளிலே இந்த மாதத்தில் இந்த டேட்டிலே இவன் ஜுஹர் தொழவில்லை, அசர் தொழவில்லை, மக்ரிப் தொழவில்லை என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கும். நான் தொழுகையை ஆரம்பித்திருக்கலாம் திருமணம் முடித்த நாளிலிருந்து, நான் தொழுகையை ஆரம்பித்திருக்கலாம் 20 வயதில் இருந்து, நான் தொழுகையை ஆரம்பித்திருக்கலாம் சென்ற ரமலானில் இருந்து. இப்பொழுது 40 வயதில் இருந்துதான் நான் தொழுகையை ஆரம்பித்தேன். பருவ வயதை அடைந்த 15வது வயதில் இருந்து 40 வயது வரையிலே உள்ள துறாவ தொழுகைகள் தொடரவில்லை என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு என்ன செய்வது? எத்தனை பேர் யோசிக்கிறோம்? சிலருடைய உள்ளம் சொல்லும், அப்படி என்றால் பாடசாலை காலத்தில் எங்களுடைய பதிவிலே நுகர் தொழுகைகள் அனைத்தும் இல்லை 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 என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எத்தனை பேர் யோசிக்கும்? எனக்கு வரவேண்டிய கடமை யோசிக்கிறார், ஆனால் அல்லாஹ்வுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை பருவ வயதை அடைந்ததில் இருந்து நிறைவேற்றி இருக்கிறேனா? பருவ வயதை அடைந்த நாளிலிருந்து தொழுகை எத்தனை விடுபட்டிருக்கிறதோ அதனை எப்படி நிறைவேற்ற வேண்டும்? அது பதிவேட்டிலே மாற்றப்பட்டு தொழுகை விட்டார் என்று எழுதப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை உலமாக்களை சந்தித்து தனித்துப்பட்ட முறையிலே மௌத்துக்கு முன்னால் கேட்டு அதனை அடைத்து விடுவோம். அடைப்பதற்கு ஆரம்பித்தோம், மௌத்து வந்துவிட்டது, அவ்வளவு மன்னிப்போம். இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று ஜகாத். இவர் ஒரு பயானை கேட்டு ஜகாத் கொடுக்க ஆரம்பித்திருக்கலாம் 5 வருடத்துக்கு முன்னால். ஆனால் இவர் அதற்கு முன்னால் 10 வருடம் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுத்திருக்க மாட்டார். 5 வருடத்திலிருந்து ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறேன் என்று திருப்தி மட்டும் பெற முடியாது. கொடுக்காத வருடங்கள் அனைத்தும் இவருக்கு இத்தனையாவது வருடத்திலே இவ்வளவு ஜகாத் பணம் வெளியாக வேண்டி இருக்கிறது, ஆனால் அது கொடுக்கப்படவில்லை என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கபருக்குள்ளே சென்றதன் பின்னால் அந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது உங்களுடைய பதிவேட்டிலே இத்தனையாவது வருடம் நீங்கள் 25,000 ஜகாத் கொடுக்க வேண்டி இருக்கிறது, அது அப்படியே பதிவாக இருக்கிறது, கொடுக்கவில்லை என்று அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டால் கேள்வி கேட்டால் நாசமாக இருவார். மன்னித்தால் அது அவருடைய அருள். சிறுத்தை தவிர உள்ள பாவங்களை அவர் மன்னிக்கலாம், ஆனால் எங்களை நாடுவானா இல்லையா தெரியாது. அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடியவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் இவைகளை யோசித்து இந்த பதிவுகளை சரியாக்குவதில் மனிதன் முயற்சியை ஆரம்பிக்க வேண்டும். மறந்த நிலையிலே வாழ முடியாது. இதனால் தான் ஒருவர் ஜகாத்தை முறையாக கணக்கு பார்க்காமல் கொடுக்காமல் மறைத்திருந்தால் அனந்தரக்காரர்களுடைய முதலாவது பொறுப்பு அவருடைய அனந்தர சொத்திலிருந்து அந்த ஜகாத்தை வெளியாக்குவது. உலமாக்களிடம் கருத்து வேற்றுமை இருக்கிறது. குறிப்பிட்ட கொஞ்சம் தொகை பணம் தான் இருக்கிறது. ஒரு பக்கம் அவருடைய பொறுப்பில் ஜகாத்தும் இருக்கிறது, மறுபக்கம் அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனும் இருக்கிறது என்றால் இது முற்படுத்தப்படுவது என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லா போன்றவர்கள் அடியார்களுடைய கடனை முற்படுத்த வேண்டும், அதற்கு பின்னால் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். எப்படியோ நிறைவேற்றப்படும். முதலாவது கணக்கு பார்த்து நாம் இவ்வளவு இவ்வளவு இத்தனையாவது வருடத்திலிருந்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. நூற்றுக்கு நூறு கணக்கு பார்க்க தெரியாதா? சாதாரணமாக இவ்வளவு கொடுக்க வேண்டி வரும் என்ற ஒரு கணக்கை முடிவு செய்து எழுதி வைக்க வேண்டும். திடீரென்று மரணித்தால் குடும்பமாவது அதனை நிறைவேற்றுவர். ஏற்பாடு இல்லாமல் கபருக்கு போக கூட மாட்டிக்கொள். நோம்பு ரமலானி நாம் நோம்பு பிரிக்க ஆரம்பித்தது 10 வருடத்துக்கு முன்னால் இருக்கலாம். சிலர் சொல்லுகிறார்கள் 10 வருடம் வெளிநாட்டில் இருந்தே நோம்பு பிடிக்க கிடைக்கவில்லை, இலங்கைக்கு வந்துதான் நோம்பு பிடிக்க ஆரம்பித்தேன். அல்லது அவர் சொல்லுகிறார், என்னுடைய மனைவி கல்லா ரஹ்மத் செய்ய வேண்டும், அவளுடைய திருமகளை முடித்ததன் பின்னால் மனைவியுடைய வற்புறுத்தலில், மனைவியுடைய வேண்டுகோளில், அவளுடைய வழிகாட்டலில் தான் நான் நோன்பு பிரிக்க ஆரம்பித்தேன். இல்லை என்றால் திருமணத்துக்கு முன் நான் நோன்பு என்று எனக்கு அப்படி ஒன்று இருக்கவே இல்லை என்று மனைவிக்கு துஆ செய்கிறார். துஆ கபூலாகும். ஆனால் விடுபட்ட அந்த நோன்பை கமா செய்வது உங்களுடைய பொறுப்பு. அது எழுதப்பட்டுவிட்டது. சில நேரங்களில் பாவம் சிலர் மரணிக்கிறார்கள், தெரிந்தும் தெரியாமலும் சில நோன்புகளை அவர் விட்டுவிட்டார், அதை கவா செய்யவில்லை. இத்தனை நோன்பு எனக்கு இருக்கிறது என்பதை பதிவு செய்து வைக்கவும் இல்லை. 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு வாலிபர் வந்து கேட்டார், எங்களுடைய குடும்பத்தில் யாராவது நோன்பு பிடிக்காமல் மரணித்திருந்தால் அவர்களுடைய நோன்புக்கு என்ன செய்வது? நான் அவரிடம் சொன்னேன், இத்தனை நோன்பை அவர் விட்டுவிட்டு மரணித்திருக்கிறார், அதனை கலா செய்யவில்லை என்று இருந்தால் குடும்பத்திலே உள்ள யாராவது அல்லது அந்த மையத்துக்குரிய குடும்பத்தினுடைய அனுமதியுடன் வேறு மனிதர்கள் யாராவது, நாகூர் அஹமதுல்லாஹி தெளிவாக எழுதுகிறார், அந்த நோன்பை பிடித்தால் அந்த நோன்பு அவர் சார்பாக நிறைவேறும். இதுவரையும் எழுதுகிறார்கள் என்றால் ஒரு தந்தை மரணித்திருக்கிறார், 30 நோன்பை முழுமையாக பிடிக்கவில்லை, ஒருவருக்கு மட்டும் முடியாது, இருக்கக்கூடிய 5 குழந்தைகளும் 6 நோன்பாக பிரித்து பிடித்தார்கள், அப்படியும் கூட நிறைவேறும். மஜ்மூவினை இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹ் தெளிவாக எழுதுகிறார்கள், வரக்கூடிய சஹீஹான ஹதீஸை அடிப்படையாக. ஆனால் இந்த வாலிபர் கேட்கிறார், சட்டத்தை சொன்னவுடன் எங்களுடைய வாக்குமா 1 மாத காலம் ஒரு சந்தர்ப்பத்தில் நோன்பு பிடித்ததில்லை, எனக்கும் தெரியாது, பேரப்பிள்ளை கேட்கிறார். நேற்று முந்தனால் வீட்டுக்குள் ஏதோ ஒரு பேச்சின் பொழுது இந்த செய்தி வேறொரு விடயத்திலே பேசப்பட்டது, என்னுடைய உள்ளத்தில் இதனுடைய சட்டத்தை கேட்க வேண்டும் என்ற யோசனை வந்தது, அதனால் தான் கேட்கிறேன். குடும்பத்தில் யாரும் இதை பற்றி பேசவும் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய வாக்குமாவின் சார்பாக அந்த முழு நோன்பையும் பிடித்து விட்டால் அந்த வாக்குமா கபிலே தப்பிவிடுவா சொல்லிவிட்டு அவர் செல்லும் பொழுது கேட்டு, எத்தனை வருடத்துக்கு முன்னால் வாக்குமா மரணித்தார்? இது 10 வருடத்துக்கு முன்னால் உள்ள செய்தி என்றார். ஏதோ குடும்பத்தில் வேறொரு பேச்சிலே இந்த பேர குழந்தையின் காதில் விழப்போய் அவன் கேட்கப்போய் அந்த வாக்குமா தப்ப போகிறான். அப்படியே இல்லாமல் ஒருவர் மரணித்து விட்டான், அல்லாஹ் மன்னித்தான் அவனுடைய அருள். கேள்வி கேட்க ஆரம்பித்தால் கணக்கு காட்ட முடியாது. அப்படி இத்தனை நோன்புகள் வாழ்க்கையில் ஈடுபட்டு பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு விட்டது. இத்தனையாவது வருடம் இந்த நாள் இவன் நோன்பு நோக்கவில்லை, இது இவனுடைய பொறுப்பில் இருக்கிறது. மௌத்துக்கு முன்னால் நிறைவேற்றப்பட்டால் அது பதிவிலே நிறைவேற்றி விட்டான் என்று மாற்றப்படும், இல்லாவிட்டால் அது குறையுடன் தான் நாம் கபருக்கு போவோம். ஹஜ்ஜும் அப்படித்தான். சிலர் கேட்கிறார், வெளிநாட்டில் இருக்கும் பொழுது எனக்கு ஹஜ் செய்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, குறைந்த விலையிலே விடுமுறையும் கிடைத்தது, உடலிலே ஆரோக்கியமும் இருந்தது, வசதியும் இருந்தது. ஆனால் அப்பொழுது நான் நாட்டுக்கு போய் செய்வோம் என்று அந்த ஹஜ்ஜை செய்யாமல் விட்டுவிட்டேன். அல்லது மனைவியுடன் போய் இரண்டு பேருமாக செய்வோம் என்று நான் அந்த ஹஜ்ஜை அப்பொழுது செய்யவில்லை. இலங்கைக்கு வந்து இப்பொழுது பார்க்கிறேன், அன்று நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது செய்திருந்தால் இலங்கை கணக்கின்படி எனக்கு ஒரு 50,000 ஹஜ்ஜை முடித்திருக்கலாம். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் 500,000 கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்வது? வெளிநாட்டில் இருக்கும் பொழுது விடுமுறையும் கிடைத்தது, உடலிலே ஆரோக்கியமும் இருந்தது, வசதியும் இருந்தது, ஹஜ்ஜி செய்யவில்லை என்றான். இலங்கைக்கு வந்தவன் பின்னால் 500,000 அல்ல 5 கோடி போனாலும் அவனுடைய பொறுப்பில் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்பது எழுதப்பட்டு விட்டது, அதை நிறைவேற்றி ஆகும். இத்தனை பேர் யோசிக்க, இப்படி ஹுகூக்குல்லாஹ்வுடைய பகுதிகள் தடுக்கப்பட்டவைகள். பொய் பேசினான், ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன், வியாபாரத்திலே லாபம் கிடைத்து விட்டது, அந்த லாபத்தை எடுத்து அனுபவித்து முடித்து விடுவோம். ஆனால் இந்த நேரத்தில் பொய் பேசினான் என்பது எழுதப்பட்டு விட்டது, அதை நினைத்து தௌபா செய்யும் பொழுதுதான் அது மன்னிக்கப்படுகிறது. அல்லது பொதுவாக பாவங்களை அல்லாஹ்வுடைய இரக்கம் சில வணக்கங்களின் மூலம் சில பாவங்களை அவனே மன்னித்துக் கொண்டிருக்கிறார். ஜினா செய்து விட்டான் அல்லது ஏதாவது பயங்கரமான பாவத்திலே ஈடுபட்டு விட்டான், அதற்குரிய முறையில் அந்த பெரும் பாவத்தை நினைத்து உண்மையான முறையிலே தௌபா செய்தான், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். இல்லாவிட்டால் அந்த பாவம் அப்படி எழுதப்பட்டிருக்கும் பதிவேட்டில். இது ஹுகூக்குல்லாஹ்வுடைய பகுதிகள். மனிதன் யோசிக்க வேண்டும், திடீரென்று பயணம் முடிந்து விடலாம், திடீரென்று மனக்குள் மௌத் வந்து சந்திக்கலாம், உன்னுடைய பிரயாணம் முடிந்துவிட்டது, உன்னுடைய முழு ஏடுகளை எடுத்துக்கொண்டு வா போவோம் என்று சொல்லிவிடலாம். எங்களுடைய ஏடுகள் எழுதப்பட்டு எங்களுடைய கழுத்தில் தான் மாட்டப்படுகிறது. வகுல்ல இன்சானி அல் ஜம்னாஹு தாயிரஹு ஃபி உனுதிஹி, அவரவர்கள் மரணிக்கும் பொழுது எழுதப்பட்ட முழு ஏடும் பயிலும் சுருட்டப்பட்டு அவனுடைய கழுத்திலே மாட்டிவிட்டு மணக்குமார்கள் சொல்லுகிறார். கியாமத்துடைய நாளிலே அவனுக்கு முன்னால் விரிக்கப்படும் உன்னுடைய ஏட்டை சரியாக இருக்கிறதா என்பதை நீயே வாசித்து உனக்கு கணக்கு போட்டுக்கொள். நாம் மாற்ற வேண்டிய தேவை கிடையாது. நீ சரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாயா, பிழையாக வாழ்ந்தாயா என்பதை உனக்கே கணக்கு போட்டுக் கொள்ளலாம். இது ஒரு பகுதி. அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது அது இன்னொரு பயிலே பதிவு செய்யப்படுகிறது. இவர் எடுத்த கடன், கடைக்கும் வீட்டுக்கும் கொடுக்க வேண்டிய கூலி, சின்ன சின்ன கணக்கிலிருந்து பெரிய பெரிய கணக்கு வரையிலே அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள், அனந்தர சொத்திலே செய்த மோசடி, அநாதைகளுக்கு போக வேண்டிய ஹக்குகளிலே செய்த மோசடி, கூலிக்கு வேலை வாங்கிவிட்டு முறையாக சம்பளத்தை கொடுக்காமல் அதிலே இருட்டதில் செய்த மோசடிகள் தப்ப முடியாது. அது ஒரு ரூபா அல்ல ஒரு சாமாக இருந்தார், ஒரு ரூபா அல்ல ஒரு சாமாக இருந்தாலும் குர்ஆன் சொல்கிறது கியாமத்துடைய நாளிலே நீதம் என்ற தராசை வைப்போம். வனபவுல் மவாலீனல் கிஸ்தல் யௌமில் கியாமா ஃபலா துஸ்லமு நஃப்ஸுன் ஷைஆ, யாருக்கும் அநியாயம் நடக்காது அந்த நாள். நீங்கள் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு என்பது ஒரு பேட்டர் காணி அல்ல, ஒரு ஏக்கர் காணி அல்ல, ஒரு வீட்டு துண்டு அல்ல, 1,00,000 பணம் அல்ல, அது கதிரினுடைய வித்துடைய அளவாக இருந்தாலும் அதையும் கொண்டு வந்து கணக்கு கேட்போம். ஏன் கொடுக்கவில்லை? கடனை எடுத்துவிட்டு எத்தனை பேர் அதனை கொடுக்காமல் அப்படியே மூடி மறைத்து கொடுத்தவனு கேட்டு கேட்டு வெறுத்து போய் நிராசையாகி அவனுடைய உள்ளம் வலுவா செய்து கொண்டிருக்கிறது விட்டு விட்டார். இவன் நினைக்கிறார் தப்பிவிட்டேன். இல்லை, தப்பவில்லை, நீ அநியாயக்கார். கடன் எடுத்து கொடுக்க வேண்டிய வசதி இருந்தும் கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவன் பூமியிலே அநியாயக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது அதா லானத்துல்லாஹி அலல்வாலிமீன், அநியாயக்காரன் என்ற பட்டியலில் யாரெல்லாம் நுழைந்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய லானத் உண்டாகி கொண்டே அதிலிருந்து நீங்குவர். எங்களுடைய பயிர்களையும் யோசனை பண்ணி பார்ப்போம். திடீரென்று மரணித்து விட்டால் என்னுடைய அனந்தர சொத்திலிருந்து அல்லது குழந்தைகளாக அவனை கணக்கு பார்த்து என்னை கபிலே தப்ப வைப்பதற்குரிய வழியை செய்து வைத்திருக்கிறேனா? ஆச்சரியம் என்னவென்றால், 60 வயதை தாண்டியவரும் எந்த ஏற்பாடும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறார். 70 வயதை தாண்டியவரும் இந்த ஏற்பாடும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறார். அவருக்கு கிடைக்கும் வருடம் எல்லாம் போனஸ். சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய அநேகமான காலநிலை 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது. அதை விட தாண்டக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்கள். அப்படி இருந்தும் கூட நிம்மதியாக வாழ்கிறார் இந்த ஏற்பாடும் இல்லாமல். சகோதரர்களே, பெரியார்களே, கை செய்தப்பட வேண்டியவரும் திரையாணத்துக்குரிய தயாரிப்பு சரியாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும். எத்தனையோ ஜனாசாக்களை அடக்கம் செய்துவிட்டு வந்து மனிதர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். பாவம், அந்த மையத்தை அடக்கம் செய்துவிட்டோம். ஆனால் தாயுடன் பேசாத நிலையில் தான் அவர் கபருக்க சென்றிருக்கிறார். தந்தையுடைய உறவை முடித்த நிலையில் தான் அவர் கபருக்க சென்றிருக்கிறார். எத்தனையோ பேருடைய ஹக்குக்கு மோசடி செய்த நிலையில் தான் அவர் கபருக்க சென்றிருக்கிறார். பெரிய வியாபாரியாக இருந்தார், பஜாரில் எல்லாம் கொள்ளு வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தொகைகள், சிறைக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது கூட தெரியாது. அவர் எழுதி வைத்திருப்பது அவருக்கு மட்டும்தான் விளங்கும். பாவம், அல்லாஹ்விடத்தில் என்ன முறையிடப் போகிறானோ என்று சமூகத்தில் பூமிக்கு மேல் வாழக்கூடியவர்கள் அவரை பற்றி பேசுகிறார். அவரோ மரணித்து கபருக்கு சென்று விட்டார். சில ஜனாபாக்களை அகற்றிவிட்டு கவலைப்படுகிறார்கள். வட்டி அக்கௌண்ட் கூட அவருக்கு மூட கிடைக்கவில்லை. சௌபா செய்ய வேண்டும் என்ற உணர்விலே இருந்தார். ஆனால் அந்த பாவத்தில் இருக்கும் நிலையில் தான் மனத்தில் நோத்து அவரை சந்தித்து விட்டார். ஒரு பகுதி உண்மையிலே இப்படியே கேட்டார், தந்தை மரணித்து விட்டார், அந்த தந்தையுடைய மகள், அவள் குரான் ஓதக்கூடியவள், தொழக்கூடியவள், அமல்பாதத்தில் ஈடுபடக்கூடியவள், அவள் கனவு காண்கிறார் 3 நாள் தொடர்ந்து தந்தை கபிரிலே எரிந்து கொண்டிருப்பதை என்னிடம் கேட்டார். அந்த பெண்மணி கேட்பதாக இதற்கு விளக்கம் என்ன என்று அந்த பகுதியில் உள்ள ஒருவர் கேட்கிறார். கனவு காண்கிறேன். அவரிடம் சொல்லப்பட்டதே அந்த வாலிப பெண்ணிடம் கேட்டு பாருங்கள், தந்தையுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. அவள் சொல்லுகிறாளா, எங்களுடைய தந்தை மிகவும் நல்லவர், சிறந்தவர், குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்தவர். ஆனால் அவரிட 2 தவறுகள் குற்றங்கள் இருந்தது. எங்களுக்கு அவரை சொல்லி திருத்துவதற்கு தைரியம் இருக்கவில்லை. ஒன்று, சம்பாதித்து விட்டு வீட்டுக்கு வருவார், ஆனால் அதான் சொல்லப்பட்டால் பள்ளிக்கு போக மாட்டார், வீட்டிலே உறங்கிக் கொண்டிருப்பார். குடும்பத்துக்கு கட்டப்பட்டு சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக விளங்கியதை போல அதான் சொல்லப்பட்டால் தொழ வேண்டும் என்பதை கடமையாக விளங்கியிருக்கவில்லை. 2, தந்தை வட்டியோடு தொடர்புடையவராக இருந்தார். அவருடைய ஜனாதா கபருக்கு போகும் பொழுது வட்டி அக்கௌண்ட் திறக்கப்பட்ட நிலையில் தான் இருந்தது. இன்று எத்தனையோ பேர் கிரெடிட் கார்டு பாவிக்கிறார்கள். யாரோ ஒருவரிடத்திலிருந்து நாம் எப்படியும் குறித்த நாளுக்கு முன்னால் பணத்தை செலுத்தி விடுகிறோம் தானே என்று சமாளித்துக் கொள்கிறார்கள். ஆனால் கூடினால் வட்டி கட்டுவோம் என்பதற்கு சைன் பண்ணிவிட்டார்கள். அதை விடுவோம். யார் பத்துவா தருகிறார்களோ அவர்களிடத்திலே கியாமத்தை உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலும் வக்காலத்து வாங்குவதையும் பொறுப்பெடுக்க சொல்லுங்கள். அது வேறொரு விடுகள். ஆனால் திடீரென்று மறைத்து விட்டோம். குடும்பம் மௌத்துடைய ஏனைய சோதனைகள் இருப்பார்கள். இவர் கிரெடிட் கார்டுக்கு வாங்கிய அந்த பணத்தை கட்டிவிட்டாரா இல்லையா என்பதை சில வேளை வட்டியுடைய கணக்கும் தாண்டியதன் பின்னால் தான் யோசிக்கப்படலாம். பயப்பட வேண்டுமா? ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடும் பொழுது எங்களுடைய இந்த 2 பயிரிலும் குறைகள் இருக்கும் நிலையிலே நான் கபருக்கு போகக்கூடாது. இந்த மௌத்து வரக்கூடாது என்பதற்கு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ, நோய் வந்தால் மௌத்து வரக்கூடாது என்பதற்கு லண்டன் இந்தியா வரையிலே வைத்தியர் தேடி போகிறார். எந்த தேர்ச்சி பெற்ற வைத்தியரிடம் போய் தப்ப போனாலும் முடிவு செய்யப்பட்ட மௌத் முனாஃபிக்கு உங்களை சந்தித்தே ஆகும். நீங்கள் செய்த செயல்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். என்னை மறந்து செயல்படக்கூடிய இந்த அநியாயக்காரர்களுடைய செயல்களை அல்லாஹ்வும் மறந்திருக்கிறான் என்ற எண்ணத்தில் வாழ வேண்டாம். உங்களை முழுமையாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் விட்டு பிடிப்பதற்கு உங்களை விட்டிருக்கிறோம். தப்பி திருந்தினால் வாழ்க்கையை சரியாக்கி கொண்டால் மௌத்துக்கு தயாராகிவிட்டால் பயிர்களை கிளியர் ஆக்கி கொண்டால் மௌத்துக்கு முன்னால் தப்பலாம் இல்லாவிட்டால் அரை குறையுடன் கபருக்கு போனால் முடிவு அல்லாஹ்வுடைய கையிலே இருக்குது. ஒவ்வொருவரும் அடிக்கடி யோசிக்கும் சஹாபிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரையும் சொல்லுகிறார்கள் என்றார் இரவு தூங்குவதற்கு முன்னானே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசி. இதுவரையும் யாருடனாவது அன்றைய நாள் மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் அதனையும் அவரை சந்தித்து இல்லாமலாக்கி கொண்டு தூங்குவதற்கு முயற்சி செய். ஏ உனக்கு இரவிலே மௌத்து வந்து அந்த மனக்கசப்புடன் நீ மௌத்துக்கு மௌத்தை சந்திக்க கூடாது. உறவை துண்டித்து வாழும் நிலையிலே மூத்து வரப்போகிறது. அல்லாஹ்வுடன் தொடர்பை அழுத்தப்பட்டுவிட்டது. கடன் மிகவும் பயங்கரமானது. ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே புகாரி சரீஃபிலே வரக்கூடிய அறிவிப்பு ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது மஸ்ஜிது நபவிக்கு. மஸ்ஜிது நபவியில் ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட உம்ராவுக்கு சென்றவர் மஸ்ஜிது நபவியில் மரணித்து விட்டார். ஜன்னத்துல் பகீர் தான் அடக்கம் செய்யப்பட்டார் என்று நாம் அவரை பற்றி புகழுவோம் பேசுவோம். ஆனால் ஜன்னத்துல் மஸ்ஜிது நபவிக்கு கொண்டு வரப்பட்ட ஜனாசாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள் எப்படி? முழு சஹாபாக்களும் அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹும் போன்றவர்கள் எல்லாம் ஜனாசாவுடன் இருக்கிறார்கள். எவ்வளவு வெளிச்சமான பிரகாசமான உயர்ந்த பாக்கியமான ஜனாதாவாக இருக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துலை வைக்க வந்தார். துலை வைப்பதற்கு முன்னால் கேட்டார்கள் இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறாரா? கடனை விட்டுவிட்டு மரணித்திருக்கிறாரா? சொன்னார்கள் ஆம் இவர் கடனார். அடுத்த கேள்வி கேட்டார்கள் கடனை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் மரணித்திருக்கிறாரா? இல்லை என்ற பதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அப்படி என்றால் இவருடைய ஹக்கில் எல்லோரும் ஒரு யாசின் ஒரு துஆ செய்வோம். இவருக்காகவே 70,000 ஜிக்ரு செய்வோம். செய்து அனுப்பினால் அது அவரை போய் சேரும். ஆனால் இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமையின் விடயத்தில் எப்படி முடிவெடுக்கிறார்கள்? சொன்னார்கள் சல்லுவாடா சாஹிபுக்கும் இவருக்கு நீங்களே தொழுது அடக்கம் செய்து விடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குகிறார்கள் மஸ்ஜிது நபவியிலே இத்தனை சஹாபாக்களை வைத்துக் கொண்டு நான் தொலை வைத்தாலும் கூட இவருக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஏன் ஷஹீதுக்கு முழு பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உடனே சபையில இருந்த ஒரு சஹாபி அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுத்தார்கள். யார் ரசூலல்லா, நான் அவருடைய கடனை பொறுப்பெடுக்கிறேன். இந்த சஹாபாக்களுடைய நல்ல தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சபையில் இருந்து தெளிவாக கேட்டார்கள் வஃபான், அவருடைய கடனை நிறைவேற்றுவதை நீங்கள் பொறுப்பெடுக்கிறீர்களா? ஆம் என்றார். அதற்கு பின்னால்தான் தொலை வைத்தார். தொலை வைத்து முடிந்தவுடனும் திருப்தி அடையவில்லை. அந்த அந்த நாளின் மாலை நேரத்தில் அபூ கதாதாவை கண்ட பொழுது கேட்டார்கள் அவருடைய கடனை கொடுத்து விட்டீரா? இன்னும் இல்லை என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்தது, கோபத்தின் அடையாளம் ஏற்பட்டது. அடுத்த நாள் காலையில் கண்டவுடன் கேட்டார்கள் கடனை கொடுத்து விட்டீரா? ஆம் யா ரசூலல்லாஹ், கொடுத்து விட்டேன். சொன்னார்கள் அல்லாஹ் பரத அலைஹி ஜில்துஹோ, இவ்வளவு நேரமும் அவருடைய மேனி கபிலே உஷ்ணத்திலே இருந்தது, இப்பொழுதுதான் அந்த மேனிக்கு குளிர்ச்சி கிடைத்தது. ரசூலல்லாஹ்வுடைய தொழுகைக்கும் பின்னால் விளையாட்டல். இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம், யாருக்கும் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம், நாம் அனுபவித்தால் போகும் என்ற உணர்வுடன் மிருகத்தை போன்று வாழ்ந்தால் கபிலே மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாக வேண்டி வரும். மனிதன் மறந்து செயல்படுகிறான். இதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் மறந்து விடாதே. மறுமையை அடிக்கடி மனிதன் யோசிக்க வேண்டும். மௌத்தை அடிக்கடி சிந்திக்க வேண்டும். கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், ஃபைல்கள் 100க்கு 100 கிளியராக இருக்கிறதா என்பதை அடிக்கடி செக் பண்ண வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் மரணித்திருந்தால் அவர்கள் விடயத்திலே விட்ட தவறுகளை அடைப்பதற்கு குழந்தைகள் பிற குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. உண்மையான தௌபாவுடன் கபீரை நோக்கி செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆஸ்ரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.